உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில்.
விவசாயி விவசாயி.
வணக்கம் நண்பர்களே. போட்டோ எடுக்க யாருக்கு தான் இஷ்டம் இல்லை இல்லைங்களா? போட்டோ அப்படின்னாலே ரொம்ப எல்லாரும் குஷி ஆயிடுவோம். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறதுக்கே பயந்துருக்குறாங்க. ஆயுள் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு இருந்த காலமெல்லாம் கூட மலையேறி போச்சு. இப்ப போட்டோஜெனிக் ஃபேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இப்ப கையில எல்லாருமே வந்து மொபைல் வச்சிருக்கிறோம், பாக்குற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டக்குன்ட்டு கிளிக் பண்ணிடுறோம். ஒரு காலத்துல ஸ்டுடியோல போய் எடுத்தோம், அவரு ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு சொல்லி நம்மளையும் பாடுபடுத்தி அவரும் கஷ்டப்பட்டு இப்ப எதை பார்த்தாலும் நம்ம போட்டோ எடுக்கிறோம், எதை வேணாலும் எடுக்கிறோம், மூவிங் ஆப்ஜெக்ட் கூட கேப்சர் பண்ணிடுறோம். சில பேர் சொல்லுவாங்க, இனி அழகா போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, போட்டோகிராஃபினா என்ன? அது ஒரு ஆர்டா அல்லது டெக்னிக்கா அப்படிங்கறத பத்தி, போட்டோகிராஃபில உள்ள பல்வேறு நுணுக்கங்களை பத்தி பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க வடவள்ளியிலிருந்து எல் லோகநாதன் அவர்கள். அணு ஸ்கூல் ஆஃப் போட்டோகிராஃபி அப்படின்னு அவங்க ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போட்டோகிராஃபி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம். எனக்கு இந்த இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. போட்டோவோட டெஃபினேஷன் வந்து லைட்டு, லாட்டின்ல லைட்டு. ஏன்னா லைட் வந்து சப்ஜெக்ட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதை வந்து நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணுறோம். லைட் இல்லைன்னா ஃபோட்டோவே கிடையாது. அப்புறம் பர்பஸ் ஆஃப் ஃபோட்டோ, எதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறோன்னா, சில சமயம் ஒரு குழந்தையோட சிரிப்பு, ஒரு மலர் அன்னைக்கு விரிஞ்சிருக்கு, அது நம்ம வீட்டிலையே புதுசாக விரிஞ்சிருக்கு, அது ஒரு மத்தியானமே ஓடிடலாம், ஈவினிங்கே ஓடிடலாம், திரும்பியும் மலராமையே போகலாம். அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு சன்செட் ஆர் சன்ரைஸ், திரும்பியும் அது கிடைக்கவே கிடைக்காது. அது மனசில் அது என்ன இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் மறுநாள் ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் அதை நம்ம வந்து பர்மனெண்ட்டாக அதை இது பண்ணுறோம். முதலையெல்லாம் அது கேமரா வச்சுருக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும். இப்போ செல்ஃபோன்லேயே நிறைய வந்துருச்சு, அதில் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு மெமரியில், அது வந்து கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ் தான். இந்த இடத்துக்கு போனோம், இதை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப. இப்போ ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அதுவும் டிஜிட்டல் வந்து அதுவும் செல்ஃபோன்லேயும் ஓரளவுக்கு கிடைக்கிற மாதிரி இது வந்ததுனால ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அப்புறம் ஃபோட்டோகிராஃபிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிட்டு சில சமயம், உதாரணத்துக்கு காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பிரைட் சன் இருக்கும்போது, அதை சில சமயம் சம்மரில் 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ டைரக்ட் லைட்டில் சன்னை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, அது உங்கள் கண்ணுக்கு பெர்மனெண்ட்டாக பாதிப்பு நேரலாம். அப்புறம் அவுட்டோரில் நல்ல குவாலிட்டி ஃபோட்டோ, ஒரு சீனரி இதெல்லாம் வேணும் அப்படின்னா, நீங்கள் 10லேருந்து 4 மணி வரைக்கும் ஹார்ஷ் லைட் இருக்கும், அதில் நிழலுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தட் இஸ் கான்ட்ராஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தவரை இல்லை, ஒரு போர்ட்ரைட் வந்து நல்ல வெயிலில் இந்த டைமில் எடுத்தால் அது கழுத்துக்கு கீழே இருக்கிற நிழலெல்லாம் சரி பண்ணுறது கஷ்டம். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் லைட் வந்து இட் டிபெண்ட்ஸ். இப்போ சம்மரில் 8 மணிக்கு ஹார்ஷ் லைட் ஆரம்பிச்சிடும், பட் நார்மல் இதில் 9 மணிலேருந்து 4 அல்லது 3:30 வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல ஃபோட்டோ அவுட்டோரில், அப்போ இன்டோரில் எடுங்க, இல்லைன்னா ரெஸ்ட் எடுங்க. நல்ல ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த டைமில் தூங்குவார். அப்புறம் மார்னிங் வந்து கோல்டன் லைட், கோல்டன் அவர்ஸுங்கிறது, அந்த டைமில் அட்மாஸ்பியர் கலர்ஸை ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த டைமில் எடுக்க பாருங்க. ஃபஸ்ட்டு ரூல் தான் சொல்லிவிட்டேன், இதை எடுக்க வேண்டாம். அது சொல்லப்போனால் இது செகண்ட் ரூல்ஸு. ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஸ்ட்ராப் தான், கையில் வைக்கிற ஸ்ட்ராப்போ இதுவோ. செல்ஃபோனில் அது ஸ்ட்ராப் வைக்கிறது சில பேர் கேவலமாக வச்சு கையிலே வச்சுட்ருக்காங்க, கீழே விழுந்தா அது ஒரு பிரச்சனை தான். அதனால் கேமராவும் பார்க்க வரைக்கும் நெக் ஸ்ட்ராப்போ இல்லை கையில் வச்ச ஸ்ட்ராப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செகண்டு தான் சன், டைரக்ட் சன்னை எடுக்க வேண்டாம். தேர்டு வந்து குழந்தைங்கள, 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்கள டைரக்ட் ஃப்ளாஷ் பண்ணி எடுக்க வேண்டாம். அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, வந்து நீங்கள் நிழலில் அவங்கள வச்சு எடுக்கலாம், அல்லது இன்டைரக்ட் ஃப்ளாஷ், அது ப்ரொஃபஷனலாக எடுக்கிறது. அப்புறம் சீஷோரில் முடிஞ்ச கவர் பண்ணி, கேமராவையோ செல்ஃபோன் எதாக இருந்தாலும் கவர் பண்ணுங்கள். மெயினாக கடல் தண்ணியில் எல்லாமே விளையாடுறாங்க, நம்மளும் போய் எடுக்கலாம் அப்படின்னு வேண்டாம். அந்த இடத்துல வந்து சாண்டு பார்ட்டிகல்ஸும் சீ வாட்டர் ஏரோஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் தவறி கேமரா தான் கடல் தண்ணியில் விழுந்தால் அங்கேயே விட்டு வந்துடுங்க, அதை ரிப்பேரே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது.
அருமையாக சொன்னீங்க சார். ஞாபகங்களின் தொகுப்பு, அதுதான் புகைப்படம்னு சொன்னீங்க. கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ் தான் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. ரூல்ஸையும் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இனி அழகாக ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரலாக உள்ள பியூட்டிக்கும் மேக்கப் பண்ணிட்டு வர இதுக்கும் வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. சில பேர் வந்து ப்ரொஃபைலில் அழகாக இருப்பாங்க, நேரில் வந்து எடுக்காதீங்க, ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் அப்படின்னு ஏதாவது உண்மையிலே இருக்குதா? அழகாக ஃபோட்டோ எடுக்க முடியுமா? ஏன்னா இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஸ்காரை கூட மறைச்சி பண்ணிடலாம், மாநிறமாக உள்ளவங்கள கூட ஃபேராக பண்ணி காமிக்கலாம்.
ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ்ன்னு சொல்கிறதுக்கு முந்தி பியூட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. பியூட்டின்னு ஒன்று டிஃபைனே பண்ண முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற பெரிய ஃபிலாசபர்ஸ் எல்லாம் ஒரு தடவை பாரிஸில் கூப்பிட்டு ஒரு வாரம் ஸ்டார் ரோட்லேருந்து டிஸ்கஸ் பண்ணாங்களாமா, அவங்களால ஒரு முடி வர முடியல, கடைசியாக ஒரு இதுக்கு வந்தாங்க. ஏன்னா பியூட்டிங்கிறது அவங்கவுங்க பார்வைக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க மைண்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு விஷயம் ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் கொடுத்தா அதை பியூட்டின்னு சொல்ல அவரை பொறுத்தவரில் ஜென்ரலாக. ஸோ ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ்னு ஒன்று ஜென்ரலாக அது ஒருத்தருக்கு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து ஐயா என்னன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் யாரையுமே சில இதில் தட் இஸ் ரைட் ஆங்கிள், ரைட் ஃபோக்கல் லென்த்துங்கிறது என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும்னு கரெக்டு, இதில் அவங்களுக்கு கரெக்டு மூடில், அவங்க கரெக்டு ட்ரெஸ்அப்பில், அவங்கள வந்து கொஞ்சம் புழந்துட்டு ஒரு சின்ன எண்ணமாக நான் சொன்ன ட்ரெஸ் போடல, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு ஒரு ஏதோ என்னமான்னு சொன்னாவோ, இல்லை லேடிஸ் எடுத்தால் ஜென்ரலாக சொன்னாவே அவங்க அப்படியே புகஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக புகழ்ந்துட்டே இருந்தால் உங்களுக்கு ஒரு எங்கேருந்தோ ஒரு பியூட்டி வந்துடுது. அது இல்லாமல் எல்லாருமே ஏதோ ஒரு ஆங்கிளில் டெஃபினட்டாக நல்லா இருப்பாங்க. சில பேருக்கு நிறைய ஆங்கிளில் நல்லா இருப்பாங்க. சில பேர் அவங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அதாவது எத்தனை க்ளோஸாக எடுத்தாலும் நல்லா இருப்பாங்கங்கிறது ரொம்ப ரேர் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அது பாலமகேந்திரா மாதிரி இருக்கவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு ஃபோக்கல் லெங்க் இருக்குது. அதாவது ரவுண்டான முகத்தை நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் நீளமாக பண்ணலாம், நீளமாக இருக்கிற முகத்தை ரவுண்ட் பண்ணலாம். அது அது வந்து லென்ஸை பொறுத்தது, லைட்டிங் பொறுத்தது, லைட்னாலையும் ஒரு முகத்தை மாற்றலாம். எல்லாம் சேர்ந்து மெயினாக அதாவது ஃபோட்டோகிராஃபருக்கும் அந்த மாடல் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க வரவங்களுக்கும் ஒரு இது இருக்குது, தட் இஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதுவும் சொல்லப்போனால் செயற்கையாகவோ என் நேச்சுரலாகவோ புகழ்ந்துட்டே இருந்தால் அவங்களுக்கு ஒரு எங்கேருந்து ஒரு கலை வருது. அப்புறம் அதில் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க, அந்த சமயத்தில் எடுக்கலாம். அது ஃபோட்டோஜெனிக்குங்கிறது அவங்க மைண்டை பொறுத்தது தான். பட் காட் ஹஸ் நாட் கிரியேட்டட் எனிபடி ஆர்டினரி, எவரிபடி இஸ் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் யூனிக். ஸோ நம்ம சில இதில் நல்லா எடுக்கணும், மெயினாக நல்ல லைட்டிங்கில், நல்ல டைமில், நல்ல அவங்களுக்கு நல்ல மூடில், நம்ம நல்ல ஆட்டிடியூடில் எடுத்து எல்லாருமே அழகாக இருப்பாங்க.
கரெக்டாக சொன்னீங்க சார். அதாவது புகழ்ந்து பேசும்போது ஒரு அழகும் கலையும் தன்னால் வரும். ரொம்ப அருமையான ஒரு டிப் ஒன்று கொடுத்துருக்குறீங்க. அப்புறம் காட் ஹஸ் கிரியேட்டட் எவ்ரிபடி பியூட்டிஃபுல், நோபடி இஸ் ஆர்டினரி அப்படிங்கிற அருமையான ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் ஒன்று நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ வெரி மச். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோ தான் இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்களேன்?
ஆக்சுவலாக போர்ட்ரேட்டுங்கிறது ஜென்ரலாக ஒரு ஹியூமன் ஃபேஸை தான் குறிக்குது. பட் அது வந்து எந்த ஒரு இதையும் குறிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு டாகோட ஃபேஸோ ஈவன் டாங்கியோட ஃபேஸ் கூட போர்ட்ரேட் தான். ஒரு மிஷினோட ஃப்ரண்ட் பேஜ் கூட போர்ட்ரேட் தான். பட் ஜஸ்ட் போர்ட்ரேட்டுங்கிறது முகத்தை தான் குறிக்குது, மெயினாக ஹியூமன் ஃபேஸை குறிக்குது. இப்போ அதாவது மினிமம் 3x ஜூம் ஒரு கேமராலேயோ செல்ஃபோன்லேயோ இருந்தால் தான் அந்த முகத்தையோ அந்த இதையோ கரெக்டாக எடுக்க முடியும். இல்லைனா டிஸ்ட்ரோஷன், அந்த ஃபேஸ் வந்து அது வந்து ஃபேஸ் வந்து மாறி போயிடும், அதாவது அசிங்கமாக போயிடும்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஆயிரும். அதாவது கண்ணில் பார்க்கறது வந்து ஒரு மடங்காக இருந்ததுன்னா அது மூணு மடங்கு அது ஜூம் பண்ணுற மாதிரி இருந்தால் மூணாவது இதில் வச்சு எல்லா ஃபேஸையும் நல்லா எடுக்கலாம். மீதி வந்து அந்த ஒரு 1xங்கிறது அந்த ஒரு மடங்கு வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு சீனரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ஃபுல் ஃப்ரேம் எல்லாம் எடுக்கும்போது ஒருத்தரோட முழு கால்லேருந்து தலை வரைக்கும் எடுக்கும்போது அதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மீடியம் இது ஆங்கிளில் எடுக்க வேண்டியதெல்லாம் அதில் எடுக்கலாம்.
சரிங்க சார். இப்போ கேமரா ஆகட்டும், இப்போ மொபைல் வாங்கினா கூட எவ்வளோ பிக்சல் இருக்குது அப்படின்னு தான் கேட்குறோம். கேமரா வந்து எத்தனை பிக்சல், அந்த பிக்சல் அப்புறம் ரெசல்யூஷன் கிளாரிட்டின்னு தெரியுது, பட் என்னன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். ஷட்டர் ஸ்பீட் சொல்கிறோம், மோஷன் இதை கூட நம்ம இப்போ கேப்சர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக எல்லாம் வந்திருக்குது. அந்த பிக்சல் ரெசல்யூஷன் ஷட்டர் ஸ்பீட் இதை பற்றி சொல்லுங்களேன்.
ஷட்டர் ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் கேமராவில் தான் இருக்கும். சாதாரண காம்பேக்ட் கேமராவிலையோ உங்கள் செல்ஃபோன்லேயோ நான் பார்த்த வரைக்கும் இல்லை. மினிமம் வந்து மூணு டைப் ஆஃப் கேமரா இருக்குது. இப்போ சொல்ல போனால் செல்ஃபோனோட சேர்த்து நாலு டைப்பு. செல்ஃபோன் ஒன்று, காம்பேக்ட் சின்ன இந்த ஒரு 4000-5000 விற்கிற இது, அது யார் வேணா குழந்தை கூட ஆப்ரேட் பண்ணலாம். தேர்டு வந்து ப்ரொசீமர்னு ஒன்று இருக்குது, அது வந்து டிஎஸ்எல்ஆர் அட்வான்ஸ் கேமராவில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஆனால் அதில் லென்ஸு கழட்டி மாட்ட முடியாது. பட் அதுலேயே தேவையான வைட் ஆங்கிள்லேருந்து நல்ல தூரத்தில் இருக்க பறவை எடுக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கும். மீடியம், அதோடய ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். டிஎஸ்எல்ஆரில் தான் இது, பட் இந்த ப்ரொசியூமர்லேயும் இதில் தான் ஷட்டர் ஸ்பீடு அப்பர்ச்சர் எல்லாம் இருக்கும். அப்பர்ச்சர் எல்லாம் இருந்தால் என்ன அப்படின்னா, என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பொதுவாக மக்கள் இருக்கிறது அதாவது மக்கள் ஓரியன்டட், அதாவது வீட்டில் இருக்க ஃபேமிலி, தாஜ்மஹாலுக்கு முந்தைய என்னோடய ஃபேமிலி, வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் தான். அப்புறம் ஒரு சீனரி இருந்தால் அதில் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது வந்து 60% அப்படி எடுக்கிறாங்க. மீதி 30% சீனரியோட எடுக்கிறாங்க. மீதி 10% இல்லை வந்து அது மேக்ரோ ஆர்கிடெக்சர் எல்லாம் அதெல்லாம் வந்து பிகினர்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த 90% இதை வந்து இந்த 3x கேமராலேயே இது பண்ணிக்கலாம். அப்பர்ச்சர் ஷட்டர் ஸ்பீடெல்லாம் இந்த மூணாவது நாலாவது கேட்டகரியில் தான் வருது. அப்புறம் இந்த 90% இதையும் அந்த அட்வான்ஸ் கேமராவில் ஷட்டர் ஸ்பீடும் அப்பர்ச்சரும் யூஸ் பண்ணுற இதில் மூணே அப்பர்ச்சர் வச்சு, அப்பர்ச்சர் தான் முக்கியம் ஷட்டர் ஸ்பீடை விட. ஷட்டர் ஸ்பீடு வந்து ஆக்சுவலாக ஒரு மோஷனை காமிக்கலாம் அல்லது அந்த மோஷனை அரெஸ்ட் பண்ணலாம். சீனரி எடுக்கும்போது முன்னாடி மூணடியில் இருக்கிற ஒரு புல் மாதிரி இருக்கிறதுலேருந்து தூரத்தில் இன்ஃபினிட்டியில் கண்ணு கெட்டி தூரம் வரைக்கும் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கணும்னா ஒரு அப்பர்ச்சர், தட் இஸ் நார்மலி F16 சொல்லுவோம். அடுத்தது நம்ம ஒரு பில்டிங், ஒரு தாஜ்மஹால் இருக்குது, அதுக்கு முந்தைய நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்ம ஃபேமிலியும் நல்லா வரணும், தாஜ்மஹாலும் ஷார்ப்பாக வரணும்னா F8 or 11. பட் பேக்ரவுண்ட் அவுட் ஆகி நல்ல போர்ட்ரேட்ஸ் எடுப்பார், ஏன்னா பேக்ரவுண்ட் நல்ல டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா போர்ட்ரேட் அடிபட்டு போயிடும், முகமெல்லாம் அடிபட்டு போயிடும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து கலர் மட்டும் இருக்கணும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படிங்கும்போது F5.6. இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கேமராவில் தான் வருது. உங்கள் சாதாரண பேசிக் கேமராலேயோ செல்ஃபோன்லேயோ எனக்கு தெரிஞ்சே வர்றதில்லை. ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ். எல்லோருமே கேட்பாங்க பிக்சல்னால் எத்தனை பிக்சல் உங்கள் கேமரான்னு. பிக்சல் இம்பார்ட்டன்ட் தான். பிக்சல் இருக்க இருக்க வந்து உங்களுக்கு வந்து என்லார்ஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஒரு பிக்சலுங்கிறது ஒரு சின்ன ஸ்கொயர், தட் இஸ் அது முதல்ல கிரெயின்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அனலாக், தட் இஸ் ஃபிலிம் கேமராவில் கிரெயின்ஸாக இருந்தது. இப்போது பிக்சர் இது வந்து ஒரு பிக்சலுங்கிறது ரொம்ப சின்னது, அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்துடுது, அதாவது நீங்கள் எடுக்கிற இது வந்துடுது. அது எத்தனை எத்தனை பிக்சல் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த சீனரியோ இல்லை ஹியூமனோ அவங்களோட ட்ரெஸ்அப்பு அவங்களோட முகத்தில் இருக்கிற சின்ன இது கூட அது ரெக்கார்ட் ஆயிரும். அப்போ நிறைய எத்தனை எத்தனை பிக்சல் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த ரெக்கார்டிங் நல்லாயிருக்கும். நம்ம சாதாரணமாக எடுத்தால் இப்போ பிக்சலுங்கிறது மாறும், அதாவது ஒரு டிஎஸ்எல்ஆரோட 1 MP, தட் இஸ் 1 million பிக்சல் வந்து காம்பேக்ட் கேமராவுக்கு 3 பிக்சலுக்கு ஈக்குவல். தட் இஸ் இப்போ 16 MP காம்பேக்ட் கேமராங்கிறது டிஎஸ்எல்ஆரை கன்வெர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 5 MP டிஎஸ்எல்ஆருக்கு தான் வருது, அது அட்வான்ஸ் கேமரா. அப்புறம் பிக்சல் மட்டும் முக்கியம் இல்லை ஒரு இதில், அதில் இருக்கிற ப்ராசஸர் முக்கியம், அப்புறம் அதோட லென்ஸ் குவாலிட்டி முக்கியம். அது ஆப்டிக் லென்ஸ் வந்து எத்தனை எக்ஸ், அதாவது எத்தனை மடங்கு ஜூம் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ எவ்ரி திங் அதாவது பிக்சல் வந்து ஒன் ஆஃப் தி ப்ளஸ் பாயிண்ட், பட் பிக்சல் மட்டும் முக்கியம் இல்லை. சொல்லப்போனால் உங்கள் காம்பேக்ட் கேமராவில் 10 MP பிக்சலே போதும். அப்புறம் பிக்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ரொம்ப பெருசாக என்லார்ஜ் பண்ணலாம், அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் தான் யூஸ் ஆகும், நம்ம யாருமே இது பண்ணுறதில்ல. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, இன்றைக்கி 1000 ஃபோட்டோ எடுத்தால் அதில் ஒரு ஃபோட்டோ தான் வந்து பிரிண்ட் போடுறாங்க, மீதி எல்லாம் வந்து எல்லாம் இமேஜஸ் எல்லாம் காணல் நீராக தான் வச்சுருக்காங்க, அது எப்போ வேணால் இதாகலாம். ஆனால் பிரிண்ட் போட்டால் அந்த பிரிண்ட்னால ஒரு 50 வருஷம் அந்த இமேஜ் வந்து காப்பாற்றப்படும் குறைந்தது. ரெசல்யூஷன் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ பிக்சல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற பிக்சல்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பொதுவாக இமெயிலில் வைக்கிறோம், இதில் வைக்கிறோம், இமெயிலில் அனுப்புறதுக்கு கன்வெர்ட் பண்ணணும். லோ ரெசல்யூஷனில் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து நிறைய மெமரி கார்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இதுதான் பர்பஸ்ன்னு பண்ணிக்கலாம். மீடியம் டெஃபினட்டாக பிரிண்ட் பண்ணுறோம், ஒரு சின்ன A4 சைஸ் என்லார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா மீடியம் இது பண்ணிக்கலாம், பட் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் கம்மியாகும். ஹை ரெசல்யூஷனில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும், அதனால் ரொம்ப பெரிய ப்ளோஅப் பண்ணலாம். அது தேவையான்தான் பார்த்துக்கணும். நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் ரொம்ப கம்மியாகும், அது ஸ்பேஸ் நிறைய எடுத்துக்கும், அதனால் மெமரி கார்டில் இது வரும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மெமரி கார்டை வந்து 16 GB 32 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேலை கம்மியாக வந்துடுச்சு. அதனால் நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் ஹை பிக்சல் ஃபிக்ஸ் பண்ணியே எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி மெயில் அனுப்பணும்னா அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு ஜஸ்ட் ஒரு பட்டன்லேயே 100 போட்டோ கூட ஒரே பட்டனில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பிரிண்ட் போட்டோ எடுத்தால் 50 வருஷம் வரைக்கும் ஃபோட்டோகிராஃபை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. பிரிண்ட் போடுற முறையே கிடையாது, நெகட்டிவை எடுத்து பிரிண்ட் போடுறதே கிடையாது. கம்ப்யூட்டர் முன்னால் உட்காடுறோம், நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்மக்கிட்டே கேட்குறாங்க இந்த ஆங்கிள் பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா, எதை வந்து நம்ம ரெடி பண்ணலான்னு கேட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பிரிண்ட் போடுறதுக்கும் இந்த முறைக்கும் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் இருக்குது சொல்லுங்களேங்க சார். அதாவது இது வந்து லைஃப் டைம் வந்து அதிகம்னு சொல்லியிருக்கிறீங்க 50 வருஷம் அப்படின்ட்டு, வேற என்னென்ன அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது?
தட் இஸ் நெகட்டிவ் பீரியடில் நம்ம நல்லா எடுப்போம், நம்ம ஏன்னா அந்த சீனில் அந்த இடத்துல நம்ம தான் இருந்திருக்கோம், நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அமைச்சர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவங்க அப்படியே எடுக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சது. அப்புறம் லேபில் கொண்டு போய் கொடுக்குறோம், அந்த லேபில் வந்து டெவலப்பிங் வந்து ரொம்ப, அதாவது 100 ரோல் டெவலப் பண்ண வேண்டிய கெமிக்கலில் 100 ரோல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. 100 ரோல் பண்ணுற இதில் 300 ரோல் ஏன்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படியும் பண்ணுவாங்க. நல்ல லேப்ஸும் இருக்குது, அவன் மீறி போனால் 100 ரோல் டெவலப் பண்ண வேண்டிய கெமிக்கலில் 150 பண்ணலாம், அது லைஃப் அதிகமாகும். அதுக்கப்புறம் பிரிண்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆக்சுவலாக வந்து இதுக்காக பணத்துக்காக தான் ஒர்க் பண்ணுறாரு. அதில் இத்தனை வருஷம் சர்வீஸில் ஒரு நல்ல ஆர்டிஸ்டிக் பிரிண்டர்னு அவர் 3 பேரை தான் மீட் பண்ணியிருக்கேன். மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப எத்தனை ஸ்பீடாக, ஏன்னா அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கோடிக்கணக்காக, எத்தனை ஸ்பீடாக எத்தனை பிரிண்ட் வருதுன்னு தான் பார்ப்பாங்க. அது அமைச்சருக்கு அவங்க வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லா எடுக்கிற ஃபோட்டோ கூட டெவலப்பிங்னாலையும் பிரிண்டர்னால கெட்டு போகும், அப்போ உங்களுக்கு டிஸ்ஹார்டன்ட் ஆயிரும், மனசு ரொம்ப இதாயிரும். பட் டிஜிட்டலில் அப்படி இல்லை. டிஜிட்டலில் சொன்னாங்க யாரும் பிரிண்ட் போட முடியாதுன்னு சொன்னாங்க, தாராளமாக டிஜிட்டலில் இது பண்ணி பென்ட்ரைவ்லையோ சிடிஎல்லையோ ரைட் பண்ணிட்டு போய் இன்னைக்கும் லேப் இருக்குது, அது கொடுத்தா உங்களுக்கு இதாகும். டிஜிட்டலில் நீங்கள் எடுக்கிறத நீங்களே மாற்றலாம், அப்புறம் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் நீங்கள் மாற்றி உங்கள் டேஸ்ட்டுக்கு இது பண்ணி அதை வந்து கொண்டு போகலாம். அப்போ உங்கள் மானிட்டருக்கும் அங்கே லேபில் இருக்கிற மானிட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் டெஃபினட்டாக வரும். பட் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறவங்களா இருந்தால் அந்த மானிட்டர் கேலிப்ரேஷன் மிஷின் வச்சு ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வரலாம். இப்போ எல்லாம் வந்து லேசர் மிஷின் வந்துடுச்சு, பிரிண்டர் கையில் அதிகமாக இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணலாம். பிரிண்டிங்கும் பண்ணுறது ரொம்ப கம்மியானதுனால நீங்கள் ரொம்ப டிமாண்ட் பண்ணி இது பண்ணலாம். கொஞ்சம் மாறி கலரோ இதுவோ ஏதாவது மாறினா கூட நான் பிரிண்ட் எடுக்க மாட்டேன், என்னோட நீங்கள் அப்படியே லேப்டாப்பையும் கொண்டு போகலாமே, அங்கேயே கொண்டு போய் இது இப்படி இருக்குது நீங்கள் இப்படி பண்ணீங்கும்போது அவங்க ஆன்சர் பண்ணி தான் வேணும். ஏன்னா இன்றைக்கி லேபுக்கு போகிற பிரிண்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதெல்லாம் டிஜிட்டல் அட்வான்டேஜ். அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு சாதாரண இதில் நீங்கள் மாற்றிக்கலாம், அதுக்கு ஃபோட்டோஷாப் போய் ரெகுலராக படிக்கணும்னு இல்லை, நிறைய இல்லை ஒரு 5-6 சாஃப்ட்வேர் இருந்தால் போதும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம், க்ராப் பண்ணலாம், இது பண்ணலாம். முதலெல்லாம் கிராப்பிங் எல்லாம் ரொம்ப கஷ்டம், இப்போ அதாவது ஒரு வேண்டாத போர்ஷனை ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் ஈஸியாக ஆயிடுச்சு. தாராளமாக நீ உங்கள் இதுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் அந்த சீனில் இருக்கும்போது அங்கே எப்படி லைட்டிங் இருந்தது எப்படி டீட்டெயில்ஸ் இருந்தது அப்படியே நீங்கள் பிரிண்ட் ஃபார்ம்லேயும் கொண்டு வரலாம்.
சார் இப்போ ஃபோட்டோ டு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும், அது ஒரு கேள்வி. அடுத்தது வந்து இந்த ஃபோட்டோ ரெஸ்டரேஷன் பற்றி சொல்லுங்கள் சார். பழைய பிக்சர்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும், முகமும் கூட சில இடத்துல அதெல்லாம் போயிருக்கும், அது எப்படி எக்ஸாக்டாக அதே இது வந்துருமா?
இந்த சப்ஜெக்டில் அவங்க ரெண்டாவது கேட்ட அந்த ஃபோட்டோ வந்து ரெஸ்டோர் பண்ணுறது உண்மையாகவே ஃபோட்டோஷாப் பழகிருக்கணும், அவங்களால தான் அது முடியும். அது பழகலைன்னா கொஞ்சம் சிரமந்தான். முதல்ல வந்து ஃபோட்டோ டு ஃபோட்டோ காப்பி முதல்ல நாங்கள் வந்து மேக்ரோ லென்ஸோ இதில் வச்சு எப்படி எடுத்தாலும் ஒரிஜினல் மாதிரி வராது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ கொடுத்து அதை வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா உடனே பண்ணி கொடுத்துறாங்க, அதுக்கு வேறு சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஸோ ஆனால் ஒரிஜினலுக்கும் இதுக்கும் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஏன்னா செகண்ட் வந்து அதாவது டூப்ளிகேட் வந்து ஒரிஜினலோட நல்லா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி ஈஸியாக வந்துருச்சு ஃபோட்டோ காப்பி. இது முதல்ல ஃபோட்டோ காப்பிங்கிறது பெரிய விஷயம், இப்போ ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருது.
நல்லதுங்க சார். இப்ப எந்த தொழில்னு எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சொல்றோம். எந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு கிராமர்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இப்ப போட்டோகிராஃபில பாத்தீங்கன்னா ரீசெண்டா கேண்டிட் கேமரா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நம்மள அறியாமலே வந்து போட்டோ எடுக்கிறாங்க, அது சமயங்கள்ல நல்லாவும் இருக்குது. பட் அது எத்திக்ஸ் மீறுமா இல்ல அதுக்கு ஏதாவது கிராமர் இருக்குதா? அந்த கேண்டிட் போட்டோகிராஃபி அதை பத்தி சொல்லுங்களேன்.
கேண்டிட் போட்டோகிராஃபி உண்மையா ரொம்ப நல்லது. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப அலர்ட்னஸ் இருக்கணும், சொல்ல போனா ஒரு மெடிடேட்டிவ்னஸ் இருக்கணும், ப்ரீ ஆக்குபைட் மைண்ட். எதையோ நினைச்சிட்டு ஏதோ ஞாபகத்தில் குழப்பத்தில் இவங்க கேண்டிட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. சொல்லப்போனால் தியானத்துக்கும் கேண்டிட் ஐக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபியே ஒரு தியானம் தான். ஆக்சுவலாக தியானமாக செஞ்சால் ரொம்ப நல்ல உங்களுக்கு கடவுளோட இதுவும் இருக்கும். ஆனால் கேண்டிட் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அது காமிக்கும் போதோ பப்ளிஷ் பண்ணும்போது யார் மனசையும் புண்படுத்தாமல் அவங்களுக்கு ஒரு சிரிப்பை வரவழைக்கிற விஷயமா இருந்தால் அது ரொம்ப நல்ல, அதுதான் எத்திக்ஸ். யாருக்காவது மனசு கஷ்டப்படுது இல்லை அதை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும், நல்ல அழகான வயசு பொண்ணுங்களை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இன்னைக்கு இளைஞர் இதில் யூத்தில் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆகிற சான்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவல் கேண்டிட் ஃபோட்டோ அப்படின்னா அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஒரு குழந்தைய அவங்க அம்மா கொஞ்சிட்டு இருக்காங்க, ஓட்டுறாங்க, இது பண்ணுறாங்க, அவங்களுக்கே நீங்கள் கேமரா எடுக்கிறீங்க, கேமராவில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் வராது. அந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உண்மையாகவே கேண்டிடில் எடுக்கும்போது ரொம்ப கல்யாணத்துலேயே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கல்யாணம் முடிஞ்சோன்னே தாலி கட்டியெல்லாம் முடிஞ்சோன்னா அந்த குழந்தைங்க வந்து அதே மாதிரி அந்த மாலை எடுத்து போட்டோ இல்லை அங்கே வச்சு அந்த சமயத்தில் அங்கே வர்ற குழந்தைங்க விளையாடுறதுல நிறைய கேண்டிட் கிடைக்கும். ஸோ கேண்டிடுங்கிறது, அதாவது இதோட எத்திக்ஸே வந்து ஒரு ஃபோட்டோங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், யாருக்கும் வருத்தம் கொடுக்கக்கூடாது. அதுதான் அதோட எத்திக்ஸ்.
கரெக்டாக சொன்னீங்க, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சரிங்க சார். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறோம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதுக்கு பின்னால் அதாவது ரொம்ப ஹேஸியாக வந்து ஒரு படம் இருக்குது, அது ஸ்பிரிட்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரிலாம் கூட நம்ம இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் இதில் பார்க்குறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கூட திருச்சியில் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்ட்டு. அது எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது டெக்னிக்கலாக அந்த மாதிரி அவங்க உண்டு பண்ணுறாங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை உண்மையிலே இந்த ஸ்பிரிட்டெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்களா?
கடவுள்னு ஒன்று இருக்கும்போது ஸ்பிரிட்டும் இருக்கும். ஏன்னா 50-50 தான் எல்லாமே. ஸோ இது வந்து எல்லாருனாலையும் அது பண்ண முடியும். ஆனால் கடவுளை ஃபோட்டோ யாராவது எடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடவுளுங்கிறது ஒரு ஹியூமன் ஃபார்ம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி இவங்க வந்து ஸ்பிரிட், அது என்னோட ஃபோட்டோஸ்லேயே ஸ்பிரிட் மாதிரி சிலது நான் எடுக்கும்போது ஒரு இது உண்மையாக ஃபைனல் ரிசல்ட் வரும்போது வேற மாதிரி இருக்கு. ஆனால் ஃபைனல் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் எதுவும் நிறைய மெசேஜஸ்ஸு சில இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது நான் வேணும்னே எடுக்கல, அது அமைஞ்சிருச்சு. ஸோ அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பிரிட் சம்மந்தமாக இந்த அக்கல்ட் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி அமையலாம், எனக்கு சரியா தெரியல. ஆனா இதுல ஆராய்ச்சி பண்ணினவங்களும் இதுவும் இருக்கு. ஒரு இலையில எடுத்து அதுக்கு ஆறாக ரெக்கார்ட் பண்றவங்க இன்னைக்கும் இருக்கு. கெர்லியான் இதுக்கு கெர்லியான் கேமராவும் இருக்கு. இந்த கெர்லியானுங்கிற ஒரு ரஷ்யன் போட்டோகிராஃபர், அவரோட இன்வால்மெண்ட்டு, அவரோட டெடிக்கேஷன், அவரோட சென்சிட்டிவிட்டினால அவர் அந்த சமயத்துல ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஆறா ஒளி வட்டம் தலைக்கு மேலே இருக்கு, அதாவது இதுலேருந்து வருது அப்படின்ட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய சயின்ஸாக வந்துச்சு. நீங்கள் நெட்டில் பார்க்கலாம், கெர்லியான் தியரி, கெர்லியான் ஃபோட்டோகிராஃபின்னு பார்த்தா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. பட் அது முதல்ல அவர் வந்து ஒரு பங்களால போய் எடுக்கும்போது தட் இஸ் ஸ்பிரிட், அந்த பங்களால ஏதோ ஆவிகள் இருந்திருக்கு. அது அவரோட கேமராவில் அவர் சென்சிட்டிவ், அவரோட சென்சிட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த கேமராவும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அது ரெக்கார்டாயிருக்கு. அப்புறம் அவர் அந்த சயின்ஸில் அக்கல் சயின்ஸில் ரொம்ப டீப்பாக போய் பைத்தியம் பிடிச்சி இறந்துட்டாருன்னு ஒரு இது இருக்கு. அப்புறம் ஒரு தியரியில் இட் இஸ் அ ஹிஸ்ட்ரி. பட் அவர் கண்டுபிடிச்ச அந்த கெர்லியான் ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது நீங்கள் நெட்டில் தயவுசெய்து பாருங்கள்.
கிட்டத்தட்ட 50 வருடங்கள் 50 வருடங்கள் வந்து நீங்க போட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிறீங்க. உங்க அனுபவங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த போட்டோ, அவங்கள போட்டோ எடுக்கும்போது உங்களை வந்து சிரிக்க வைத்த போட்டோ, நெகிழ்ச்சியான போட்டோ, அது மாதிரி அனுபவங்கள் நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமேங்க சார்?
எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. தட் இஸ் தமிழ்நாடு போற ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபர், அதை கல்யாணத்துல நல்லா எடுக்கிற போட்டோகிராஃபருக்கு தான் கொடுக்கணும்னு ரொம்ப பெரிய விஐபி ஃபேமிலியிலேருந்து ஒரு இது இருந்தது. அவரை வந்து திருநெல்வேலியில் ஒருத்தர் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் செலக்ட் பண்ணாங்க. என்ன வந்து கோயம்புத்தூருக்கு எல்லா செலவும் போக டெஸ்ட் ஷாட்டுக்கு தான் அவங்க மெட்ராஸ் கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க பங்களா வந்து ரொம்ப அருமையான நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு. பட் நான் சில இது சில ரிக்வஸ்ட் பண்ணேன். நான் 4-5 மணி வரைக்கும் எடுக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், லூஸ் ஹேர் போட்டிருக்கணும், ஐ மீன் வார்ம் கலர் ட்ரெஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரிக்வஸ்ட் பண்ணேன். அவங்க அதுக்கு எல்லாமே ரெடியாக இருந்தாங்க. அப்புறம் நான் அங்கே போயின்னு அந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு மனசு கொஞ்சம், அதாவது ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமம், ஏன்னா நான் ஃபோட்டோஜெனிக்னு நான் சொல்ல வரல, பட் இவங்கள ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு நல்லா இதாக காமிக்கணும், அழகாக காமிக்கணுங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் அவங்கள வெறும் கேமரா எடுத்துட்டு அவங்கள உட்கார வச்சு சுற்றி சுற்றி வந்தேன். அப்போ எல்லாம் வந்து நல்ல லென்ஸ் போட்டு எடுக்கும்போது ஹெவியாக இருக்கும், ட்ரைபாடில் தான் எடுக்கணும். அப்போ ட்ரைபாட் அந்த இடத்துல போட்டு நான் வியூ பண்ணேன். அப்போது அந்த பொண்ணோட அம்மா வந்து, அவங்களும் ரொம்ப பெரிய விஐபி, சொல்ல போனால் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவங்க, அவங்க வந்து நான் பார்க்கலாமா வியூன்னு சொன்னாங்க. அப்போது தாராளமாக பாருங்கள், ஏன்னா எஸ்எல்ஆரில் இது தெரியும். பார்த்த உடனே இனி மற்றவங்களெல்லாம் கூட வேணா இவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம், இவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, எனக்கும் சர்ப்ரைஸாக இருந்தது. அன்றைக்கி சாயந்தரம் வந்து அவங்க அட்வான்ஸ் கொடுக்கும்போது எதனால் என்ன ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு கேட்டேன். அப்போது என் பொண்ணு இந்த ஒரு ஆங்கிளில் தான் சுமாராக இருப்பா, அது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, அதனால் வந்து நீங்கள் மற்றதும் நல்லா செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, அதனால் அட்வான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இப்போது அன்னபூர்ணா கோயம்புத்தூரில் எல்லாருமே போயிருப்பீங்க, அந்த பெரியவரோட ஃபோட்டோ வந்து எல்லா இதுலேயும் மாட்டிருக்கோம். ஒரே ஒரு ஃபோட்டோ தான், அவர் எத்தனையோ இனாக்ரேஷன் பண்ணார், ரிப்பன் வெட்டினார், இது பண்ணார், ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் அவங்க எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அவரை போர்ட்ரேட் எடுத்தேன், அதை தான் இன்றைக்கி அவங்களும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எனக்கும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஒரு நாள் சாயந்தரம் 5 மணிக்கு அவர் ஓரளவுக்கு மாநிலத்துக்கும் கம்மி தான், அவர் கரெக்டு லைட்டிங், அதுவும் ஃப்ரண்ட் லைட்டிங் எடுக்கக்கூடாது, பட் அதில் தான் வந்து அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் பண்ணுவார், கலர் ட்ரெஸ் போட மாட்டார். ஃப்ரண்ட் லைட்டிங்கில் ஆர்எஸ் படத்தில் அவர் பங்களாவில் அவர் ஃபேஸில் கோல்டன் லைட் விழுகிற மாதிரி டைமில் எனக்கு லக் இருந்தது. அன்றைக்கி க்ளவுடியாக போயிருந்தா என்னால் அது பண்ணி இருக்க முடியாது. அப்புறம் அவரை போனேன். அவர், ஐயோ நான் சண்டே மத்தியானத்துக்கு மேலே டிவி பார்ப்பறேன், அவர் வந்து சீக்கிரம் என்ன விட்டுருந்தாங்க. நான் நேராக போய் காலில் தொட்டு கும்பிட்டு அப்புறம் உடனே ரிக்வஸ்ட் பண்ணலை, நீங்கள் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நான் சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்னா, அவர் என்ன நீ காலில் தொட்டு என்னை மிரட்டுற இல்லைங்க, உங்க நீங்கள் அரை மணி நேரம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 போட்டோ எடுத்தேன். அப்புறம் சொன்ன மாதிரி இருந்தார், அதனால அமைஞ்சது. அதை தவிர அது உண்மையாகவே சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அது இன்றைக்கும் எனக்கு பெருமையாக இருக்குது. அதாடி ஒன் ஆஃப் மை ப்ரெஸ்டீஜியஸ் ஃபோட்டோ.
சார், நிறைவாக ஒரு கேள்வி. இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு. கேமராவும் இருக்குது, மொபைலும் இருக்குது, எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டாங்க. ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா யார்?
இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரெகுலராக நான் கேட்குற கேள்வி தான். ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன இது இருக்கணும் அப்படின்னா, நான் சில பேர் நல்ல கேமரா இருக்கணும்பாங்க, சில பேர் வந்து நல்ல ஆங்கிள், நல்ல லைட்டு இருக்கணும்பாங்க, நிறைய அதை பற்றி வரும், நல்ல ஆர்டிஸ்டிக் மைண்ட் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் நான் கேட்ட இது யாருமே நான் எதிர்பார்க்குற கேள்வி நிறைய பேருக்கு பதில் சொல்லலை. ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் இருக்குன்னா அவருக்கு நல்ல மனசு இருக்கணும், அந்த மனசு இருந்தால் அவர் வந்து ஆக்சுவலாக இதில் இன்வால்மெண்ட்டு, இது வந்து டெடிக்கேஷன் எல்லாத்தையும் விட அவர் நல்ல மனசு நேச்சுரலாக இருக்குதோ, இல்லை அவர் தியானம் மூலமோ ஏதாவது வரவழைச்சிக்கிறாரோ, நல்ல மனசு இருந்தால் நல்ல ஃபோட்டோகிராஃபர் நல்லா அமையும். அவருக்கு டெக்னிக்கலி அவர் கொஞ்சம் இதாக இருந்தால் கூட, கேமரா அத்தனை நல்ல கேமரா இல்லாமல் இருந்தால் கூட அவருக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அமையும். அவர் நிறைய கவனிப்பார், இந்த கவனிப்பு ரொம்ப முக்கியம்தான். கவனிப்பாக இருக்கணும்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்கணும். அப்போ அவருக்கு வாழ்க்கை முறை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் இருக்கணும், ஆசைகள் குறைவாக இருக்கணும். ஏன்னா ஆசைகளும் அதுவும் வந்ததுன்னா உங்களுக்கு நிறைய தேவைகள் அதிகமாகும், தேவைகளை அதை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க, ப்ரெசன்ஸில் இருக்க முடியாது. இதெல்லாம் கம்பைன்டு தான், இதுதான் நல்ல மனுஷன் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் மைண்டடாக, சிம்பிள் லிவிங்கோட இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் நல்ல ஃபோட்டோகிராஃபர்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு தண்ணியில் ஒருத்தர் தத்தளிச்சுட்டு இருக்காரு, மேலே வந்துட்டார், இனி மூழ்கிடுவார். அந்த சமயத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அங்கே கிராஸ் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுவார், நல்ல ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவார்னா, அவர் போய் கேமராவை தூக்கி வீசிட்டு அட்லீஸ்ட் வச்சுட்டு போய் காப்பாற்றுவாரா, அல்லது தண்ணியில் இறங்கி, ஆனால் அவருக்கு நீச்சல் தெரியும், ஃபோட்டோகிராஃபருக்கு நீச்சல் தெரியும், இறங்கி காப்பாற்றுவாரா, அல்லது வந்து ஃபோட்டோ எடுப்பாரா அப்படின்னு பார்த்தா, ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஃப்ராக்ஷன் ஆஃப் மைண்டில் டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஏன்னா அவர் எப்போவுமே ரெடியாக இருப்பார், எந்த செட்டிங் எல்லாமே எப்போ வேணால் வரும், கேண்டிட் மாதிரி எடுக்கிறது எப்போ வேணால் வரும்ன்ட்டு, ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னா ரெண்டு ஒரு ஃப்ரேம் அல்லது ரெண்டு ஃப்ரேம் எடுத்துட்டு கேமராவை தூக்கி வீசாம மீன் வச்சுட்டு தண்ணீர்ல இறங்கி அவரை காப்பாத்திடுறோம்.
புகைப்படம் எடுக்கிறத பத்தியும் ஒரு புகைப்பட கலைஞரை பத்தியும் நிறைய நுணுக்கங்களை நீங்க நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம். எல்லாருக்கும் நன்றி.
புகைப்பட கலை அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல நீந்தி கரை சேர்றது பெரிய விஷயம். இப்ப நம்ம அன்றாடம் வெளியே போறோம், பல நிகழ்ச்சிகளை பாக்குறோம், கையில மொபைல் இருந்ததுன்னு வைங்களேன், உடனே போட்டோ எடுத்துடுறோம். இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருந்தா, டிஜிட்டல் கேமரா இருந்தா, இன்னும் அழகா புகைப்படம் எடுக்கிறோம். புகைப்படம் எடுக்கிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இல்லை? இயற்கையாகட்டும், எல்லாத்தையும் நம்ம வந்து படம் பிடிக்கிறோம். இப்ப நம்ம அன்றாடம் எடுக்கக்கூடிய புகைப்படங்களுக்கான சில நுணுக்கங்களை பத்தி தெளிவா எடுத்து சொன்னாங்க எல் லோகநாதன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா. நண்பர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண் 243-1055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே, நமது சமுதாய வானொலி நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் இடத்தில் விரும்பும் நேரத்தில் கேட்டு பயன்பெறலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்கள்.